கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வான்புரா வானொலி நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. முயற்சிக்கு முட்டுக்கட்டை அல்ல, இன்னும் நீ அதிகமாய் செயல்பட தூண்டும் முண்டுகோல் ஆகும். எந்த அளவிற்கு செபத்தில் இணைந்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு தோல்விகள் உன்னை விட்டு விலகி இருக்கும். மனம் திரும்புதலின் அனுபவம் வளர்ந்தால் மன மகிழ்ச்சியின் அனுபவம் குறைவதில்லை. இறைவனை உன் வாயின் வார்த்தைகளால் அல்ல, நீ வாழும் வாழ்க்கையால் வெளிப்படுத்து. பிறர் மெச்சும்படி உன் செயல்கள் அமையட்டும், ஆனால் பிறரின் மெச்சுதலுக்காகவே செயல்படாதே. பிறர் தயவை நாடி வாழ்கிறவன் உயர்வதில்லை, பிறருக்கு தயவு செய்கிறவன் தாழ்வதில்லை.
காத்திருந்த சனங்களுக்கு வானோ வழி தொடர்ந்து உதய பிறந்திருச்சு.
இனி டாக்டர் ஜான் கே பி தங்கவேல் அவர்கள் எழுதிய எப்போது நாடகம் கேட்கலாம்.
ஐயா உங்களை எம்டி கூப்பிடுறாரு, ரொம்ப அவசரமா உடனே வர சொன்னாரு.
இத வந்துட்டேன். அப்புறம் சந்திரன் நீங்க புறப்படுங்க.
ஏன்னா
எம்டி ரூமுக்கு போனா எப்ப திரும்பி வருவேன்னு சொல்ல முடியாது. நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.
சரி சார்.
வாங்க மிஸ்டர் ஜான், உட்காருங்க. உங்களை எதுக்கு வர சொன்னா, இந்தாங்க இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ரங்கராஜன் கம்பெனிக்கு நாம கொடுத்த டெண்டர் விவரம் தான் இருக்கு. ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். ஓகே. ஆமா, டெண்டர் செக்ஷன் யார் பாக்குறாங்க?
நம்ம சந்திரன். ஏன், ரொம்ப நல்ல பையனாச்சு அவரு.
அப்போ அவர்கிட்டயே கொடுத்தீங்க. ஆமா, இந்த டைபிஸ்ட் சித்ரா பத்தி ஒரு மாதிரியா கேள்விப்பட்டேனே.
அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நல்ல பொண்ணுதான். அவங்க வீட்டை குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால அப்பப்போ குழந்தைய கூட்டிட்டு வருவா. மத்தபடி வேலையில படு சுட்டி.
ஓகே, சரி சரி, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். பியூனிட்ட சொல்லி என் பிரீஃப் கேஸ கார்ல கொண்டாந்து வைக்க சொல்லுங்க.
ஓகே சார்.
இந்த மேனேஜ் சார், எம்டி எதுக்காக கூப்பிட்டாரு? போனஸ் ஃபைல் ரெடியா?
என்ன சார், கையில ஃபைலோட வரீங்க? கொடுங்க சார், சீக்கிரமா டைப் செய்துறேன்.
எப்பவும் போனஸ் பேச்சு தானா இதே வேற. சந்திரன் இங்க வா. இந்த ஃபைல பத்திரமா லாக்கர்ல வையி.
ஓகே சார், பத்திரமா வச்சிருக்கேன்.
சந்திரன், ஃபைல் பத்திரம்.
சரி சார்.
என்னங்க மேனேஜர், ஆபீஸ் எல்லாரும் போனஸ் பத்தி ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது.
ஆமாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற பணம் இல்லீங்களா? அதுவும் இல்லாம அதை நம்பி என்னென்னமோ திட்டம் இல்லாம போட்டிருப்பாங்க. அதான் ஒரு ஆர்வம்.
நானும் அதை பத்தி போர்டு மீட்டிங்ல பேசித்தான் வச்சிருக்கேன். இந்த வருஷம் கம்பெனிக்கு நாம எதிர்பார்த்ததை விட அதிகமா லாபம் கிடைக்கும் நம்புறேன். அந்த ரங்கராஜன் கம்பெனிக்கு நாம கொடுத்த டெண்டர் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் ரெட்டிப்பு போனஸ் கொடுத்துடலாம். எஸ் டபுள் போனஸ்.
ரொம்ப சந்தோஷங்க.
ஆமா, அந்த ஃபைல் பத்திரமா இருக்குல்ல?
சந்திரன் ரொம்ப நம்பிக்கையானவருங்க.
ஆமாமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, சித்ரா பத்தி
அது சும்மா வெறும் வெட்டி பேச்சுங்க. அது வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. மத்தபடி தங்கமான பொண்ணுங்க.
ஓகே ஓகே, நான் வர்றேன்.
என்ன சித்ரா, குழந்தைய கூட்டிட்டு வர்றத உடல போட்டிருக்க? எம்டி உன்னை பத்தி அடிக்கடி விசாரிச்சுட்டு இருக்காரு, என்ன காரணம்னு தெரியல. பாரு
சார், அவர் ஏதாவது தப்பா நினைச்சிருப்பார் சார். வேலைக்காரி வராத அன்னைக்கு மட்டும்தான் குழந்தைய கொண்டு வருவேன். நீங்க அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க சார், நான் ரொம்ப சிரமப்படுறேன் சார்.
சரி சரி, வேலை பாரு. நானும் நல்லபடியாத்தான் உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கிறேன். நம்ம ஆபீஸ்ல உனக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்க போல இருக்கு.
நீங்க கவலைப்படாதீங்க சித்ரா, நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியாத என்ன, எல்லாம் அவரு பாத்துக்குவாரு.
ஆமா ஆமா, எல்லாம் நான் பாத்துக்குவேன்னு சொல்லி சொல்லியே என் தலை சொட்ட விழுந்துருச்சு. என்னமோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் தாங்கிடுறேன். சந்திரா அங்க மாதிரி சித்ராவோட குழந்தை உன் டேபிள் இருக்கிற ஃபைல் எல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கு.
குழந்தை தானே சார், கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் சார்.
என்னமா அப்புறம் ஏதாச்சுன்னா என் தலை உருளும். ஆமா, அந்த டெண்டர் ஃபைல் பத்திரமா இருக்குதா? எப்ப வேணும்னாலும் எம்டி கேப்பாரு.
பத்திரமா இருக்கு சார் அந்த ஃபைலு. என்னால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குதா? உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி உங்க ஸ்டாஃப் யாருமே நடந்துக்க மாட்டோம் சார்.
சார், இன்னைக்கு ஒர்க் எல்லாத்தையும் வேகமா டைப் பண்ணிட்டா ஒரு மணி நேரம் சீக்கிரமா போக பர்மிஷன் கொடுங்க சார். குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் சார்.
அதானே, கொஞ்சம் சகஜமா பேசிட்டா போதுமே, உடனே பெர்மிஷன் கேட்க வந்துருவீங்க. இதுக்குதான் மேனேஜர்கள்லாம் மூஞ்சி எப்ப பார்த்தாலும் கடுக்கடி சிடு சிடுன்னு வச்சுக்கிறது. போங்க போங்க, எம்டி போனதுக்கு பிறகு பாக்கலாம். இப்ப வேலையை பாருங்க முதல்ல.
யாரு நீங்க, யார பாக்கணும், என்ன வேணும்?
நீங்க யாருன்னு தெரிஞ்சா நாங்க சொல்ல வேண்டிய விவரத்தை சொல்ல வசதியா இருக்கும். ஏன்னா போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் நாங்க உளறிட கூடாது பாருங்க.
இது நியாயம், நான் தான் இந்த ஆபீஸ்ல எல்லாமே, நான் இல்லனா ஆபீஸே இல்ல.
அப்ப நீங்க தான் மேனேஜரா?
இல்ல பைல், இந்த மேஜைக்கும் அந்த மேஜைக்கும் போறது வர்றது உங்க மாதிரி ஆளுங்களுக்கு யார பாக்க வைக்கணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்றது, இதுக்கு எல்லாம் நான் தான் அதிகாரி.
ஒண்ணுமே புரியலையே.
இப்ப புரியுதா? இங்க பாரு பிளாஸ்க், டிபன் புட்டனும்.
என்னங்க இது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தேங்காய் உடைச்ச மாதிரி பழிச்சுன்னு சொல்லுங்க சார்.
நான் தாயா இங்க பியூனு.
ஆஹா, அப்ப சரியான ஆளத்தான் புடிச்சிருக்கிறோம். உன்னால ஒரு காரியம் நடக்கணுமே. இங்க சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி?
ஏன் பொண்ணு தர போறீங்களா?
இப்படிதான் வச்சுக்கயா.
தாராளமா கொடுக்கலாம், ரொம்ப நல்லவர், கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பார். பயிலு கண்ட இடத்துல வச்சுக்கிட்டு முழிப்பார், அவ்வளவுதான்.
என்ன சுந்தரம், யார் இவங்க, என்ன விஷயம்?
ஒண்ணு இல்லைங்க, நம்ம சந்தரனை பத்தி கேட்டாங்க, ஏதோ கல்யாண சமாச்சாரமா.
அதுக்கு என்னமோ மாட்டிக்கிட்டு முழிப்பாரு அப்படி இப்படின்னு ஏன்
சொன்ன? ஒண்ணும் இல்லைங்க, பயில அங்க இங்க வச்சுட்டு முழிப்பாருன்னு சொன்னேன்.
கல்யாண சமாச்சாரத்துல ஆபீஸ் மேட்டர் ஏன் கலக்குற? ஐயா, சந்தன ரொம்ப நல்லவருங்க. நீ என்ன சொல்ற சித்திரா?
ஆபீஸ் மேனேஜரான நீங்களே நல்லவர்னு சர்டிபிகேட் தந்துட்டீங்க, அப்புறம் என்ன சார்? சந்திரனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம் சார்.
ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வர்றோம், பாப்பா போலாம்.
மேனேஜர் சார், உங்களை எம்டி கூப்பிடுறாரு.
வர்றேன்.
சந்திர சார், உங்களையும் எம்டி கூப்பிடுறாரு.
சரி சுந்தரம்.
வாட் நான்சென்ஸ். என்ன சுஜா, சந்திரன் என்னது? ஏங்க மேனேஜர், சந்திரன் ஃபைல பத்திரமா பாத்துக்குவார் அப்படி இப்படின்னு அடி விட்டீங்க, இப்ப என்னாச்சு? கம் டெல் மீ, அந்த ஃபைல் எங்க போச்சு? மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்கல்ல, தண்ட சம்பளம் தர எந்த கம்பெனி சார் ஒத்துக்கும்? கம்பெனிக்கு லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபைல காணனா உங்களை என்ன செய்யறது? சஸ்பெண்ட் செஞ்சு அந்த நஷ்டத்தை ரெக்கவரி பண்ண வேண்டியதான், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும்.
சார் 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 வந்து நேத்து கூட அந்த ஃபைல் இங்கதான் சார் இருந்துச்சு.
சந்திரன், எத்தனை தடவை சொன்ன ஃபைல் பத்திரம், உனக்கு தான் தனி லாக்கர் எல்லாம் கொடுத்துருக்கப்பா, அப்படி என்ன கவனக்குறைவு? ரெக்கவரின்னு வந்தா தாங்க மாட்டியே, நீ லட்சக்கணக்கில் வரும். போ போயே மறுபடியும் தேடு, எப்படியாவது ஃபைலோட வா. போ.
எப்ப தேடி எப்ப எடுக்கிறது? அதோட அவசரம் புரியாம பேசுறீங்களே. தான் எனக்கு இது உடனடியா தேவை.
சந்திர, நீ எதுக்கும் போய் எல்லாரோட டேபிளையும் செக்அப் பண்ண, ஃபைலோட ஃபைலா கலந்து இருக்க போகுது.
சரி சார்.
சார், ஃபைலோட ஜெராக்ஸ் காப்பி ஏற்ற ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வர்றேன், அதை வச்சு சரி பார்க்கலாமே.
தேங்க்யூ தேங்க்யூ ஜான், தேங்க்யூ. உடனே கொண்டாங்க போங்க.
சரி சார். மானத்தை வாங்கிட்டிய சந்திரா, எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டியா? ஃபைல பத்திரமா வைக்காம மேஜ மேலேயே வச்சு போட்டு தொலைச்சு போட்டிய, இப்ப என்ன ஆச்சு?
சார் மன்னிச்சிருங்க சார், ஃபைல எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடும் சார்.
ஆமா, கிழிச்ச நீ. இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, இயேசு வரப்போறார், சீக்கிரம் வரப்போறார், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்ய சமீபம்னு சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டாங்க ஜனங்க. இத சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க அதனால. ஆனா வேதத்துல இயேசு இரவிலே திருடன் வருவதை போல வருவார், யாரும் நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கு. அதை பொருட்படுத்தாம சந்திர மாதிரி பயில துளைச்சதுக்கு அப்புறம்தான் ஞானம் வருது. சொல்லும் போதே மனம் திரும்பணும். நல்ல வேளை என்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுனால தப்பிச்சோம். இப்பவும் சொல்றேன், காலம் தாழ்த்தாம மனம் திரும்புங்க, இயேசு தெய்வம்ங்கிறத நம்பு.
என்ன நெஞ்ச பிறந்த எனக்கு என்ன கவலை, நீ தேவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. இந்த
வானதூதர் ஒரு பெண்ணிடம் இயேசு அவரை பார்க்க மறுநாள் வருவதாக கூறிச் சென்றார். மறுநாள் அந்த பெண் காலையிலேயே எழுந்து வீட்டை துப்புரவு செய்து காத்திருந்தாள். ஒரு பிச்சைக்காரர், ஓர் அயல் வீட்டார், ஒரு குழந்தை ஆகிய மூவர் ஒவ்வொருவராக உதவி கேட்டு வந்தனர். இயேசுவின் வரவுக்காக காத்திருந்த அந்த பெண் இவர்களை திருப்பி அனுப்பிவிட்டாள். ஆனால் இயேசு அன்று வராததை இட்டு அப்பெண் பெரும் ஏமாற்றம் அடைந்தாள். அன்றிரவு வானதூதர் அவளிடம் வந்து, இயேசு மூன்று முறை உன் வீட்டுக்கு வந்தார், ஏன் நீ திருப்பி அனுப்பிவிட்டாய் எனக் கேட்டார். அவளை தேடி வந்த இயேசுவை அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவள் ஆயத்தமும் காத்திருத்தலும் வீணாய்ப் போய்விட்டது. இதுபோல் எம்மை தேடி வரும் இயேசுவின் அழைப்பை நாமும் தவற விடாமல் சரியாக அடையாளம் கண்டுகொள்வோம். நிகழ்ச்சியில் தொடர்வது அருள் தியானம், கடல் மீது நடத்தல். இவ் அருள் தியானம் சென்ற வான்றா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். வான்றா நேயர்கள், இப்பொழுது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற வான்றா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்றா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com அல்லது யூடியூப் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா என தேடவும். அருள் தியானம் ஆரம்பமாகிறது. மத்தேயு நற்செய்தியின் 7 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு நற்செய்தியின் 7 அதிகாரத்திலே, யார் ஒருவர் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழுகிறார்களோ அவர்கள் தங்கள் அவர்கள் கற்பாறையின் மேல் தங்கள் வீட்டை கட்டிய புத்திசாலிக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்ற ஒரு உவமையை மத்தேயு நற்செய்தியின் 7 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யாரொருவர் என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழவில்லையோ அவர்கள் மணல் மேல் தங்கள் வீட்டை கட்டிய புத்தியீனருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அறிவிலிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். புயல் வந்தது, கொந்தளிப்பு வெள்ளம் வந்தது, ரெண்டு வீடு மேலும் மோதியது. பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு விழவில்லை, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு விழுந்தது என்று திருமறையில இயேசு ஒரு உவமையை கற்றுக் கொடுத்தார் அல்லவா. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு விழுந்ததாம். அப்ப அந்த மணல் மேல் கட்டப்பட்ட வீடை எதற்கு இயேசு ஒப்பிட்டார்? அவர்கள் இறை வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் அந்த வார்த்தையிலே அவர்கள் வாழவில்லை. எந்த வீடு விழவில்லையாம்? பாறை மேல் கட்டப்பட்ட வீடு விழவில்லையாம். பாறை மேல் கட்டப்பட்ட வீடு என்றால் எது என்று இயேசு சொன்னார்? யார் ஒருவரின் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழுகிறார்களோ அவர்கள் பாறை மேல் கட்டப்பட்ட வீடு. ஆகவே அன்பு வான்வரா வாழல நேயர்களே, நம்முடைய வீடு விழுந்து போக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை வெள்ளத்தினால் புயலினாலே சிதைக்கப்பட்டு போக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரா? இல்லை. நாம் உறுதியாயிருக்க வேண்டும், வெற்றி வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தானே கடவுள் விரும்புகிறார். அப்ப அந்த வெற்றி வாழ்க்கை எப்படி உண்டாகிறது? இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது. அதனாலதான் பாருங்கள், சாத்தான் என்ன செய்கிறான்? கடவுளுடைய வார்த்தையை மக்களிடத்திலிருந்து மறைக்கிறான். ஆனால் தூய ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையை இன்றைக்கு மக்களுக்கு எந்தெந்த வழிகளிலே கொடுக்க முடியுமோ அந்தந்த வழிகளிலே கொடுப்பதற்காக தூய ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனாலே தான் இந்த வான்பரா நிகழ்ச்சி வழியாக கூட அந்த வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை பாருங்கள், சும்மா இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கவில்லை. முன்பு சொன்னது போல எமது நச்செய்தி குழுவிலே இருக்கின்ற சிலர், சில குடும்பங்கள், அவர்கள் தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய பணத்தை கொண்டு, தங்களுடைய பணத்தை இந்த பணிக்காக கொடுத்து, அதனால்தான் இந்த பணியை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறோம். இது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது அல்ல. ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த வார்த்தையை கேட்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்து, விடுதலை அடைந்து, மன சமாதானத்தோடு, மன சந்தோஷத்தோடு உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, மதம் மாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை கொடுக்கவில்லை. மதம் மாறுவதனால என்ன உண்டாகிறது? இதை நீங்கள் கேட்டு மதம் மாறுவதனால் என்ன உண்டாக போகிறது? மாறாக நீங்கள் மனம் மாறும் பொழுது உங்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய வெற்றி உண்டாகி விடுகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகி விடுகிறது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகி விடுகிறது. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீர்கள் என்றால் ஒரு தெய்வீக சக்தி உண்டாகி விடுகிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இறைவனுடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வாசியுங்கள், தியானியுங்கள், அதிலே நம்பிக்கை வையுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவதை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உயர்வடைவதை, நீங்கள் பல காரியத்திலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவதை நீங்கள் காண முடியும். ஆகவேதானே இறை வார்த்தையை கேட்கக்கூடிய குடும்பங்கள் பாறை மேல் கட்டப்பட்ட வீடாக மாறிவிடுகிறது. அது பாறை மேல் கட்டப்படக்கூடாது என்பதற்காக சாத்தான் அவரிடத்திலிருந்து இறை வார்த்தையை மறைக்க பார்க்கிறான். ஆகவே அன்பு வான்பரா வாணிகர்களே, நாம் இதை எதோடு இணைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், பேதுரு கடல் அலை மேல் நடந்தார். அவர் நடப்பதற்கு மூன்றாவது காரணம் என்னவென்றால், இயேசு வா என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதனால்தான் பேதுருவால் நடக்க முடிந்தது. அதுபோல இறைவனுடைய வார்த்தை நமக்குள் வரும் பொழுது நம்மாலும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை வெற்றி கொள்ள முடிகிறது. அதற்கு மேலாக நாம் நடக்க முடிகிறது. வி கேன் ஓவர்கம். அதை வெற்றி கொண்டு அதை தாண்டி நம்மால் வர முடிகிறது. யோவான் நற்செய்தியின் உள்ளே 15 7 வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் நற்செய்தி நூல் 15 திருவசனம், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று இயேசு சொன்னார். பார்த்தீர்களா? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருக்கும் பொழுது. அப்ப இதிலிருந்து எதை அறிந்து கொள்ள, நான் வரும் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்குள்ளே கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கும் பொழுது நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே இது ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, வாக்கு தத்தம். நாம் இந்த வாக்கு தத்தத்துக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே தாங்கள் விரும்புவது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். அதற்காகவே என்னென்னவோ செய்கிறார்கள். அதற்காகவே எவ்வளவு விடயங்களை அறிய வேண்டும் என்று ஆவல்படுகிறார்கள். தாங்கள் விரும்புவது நடக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ செய்கிறார்கள். அதற்காக எவ்வளவோ பணம் செலவழிக்கிறார்கள், எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாங்கம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவின் வார்த்தை அவருக்குள்ளும் இருக்குமானால் அவர் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தை பொய்யாகி விடுமா? இல்லை. கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது. அவர் பொய் சொல்லுகிறவருக்கு மனிதர் அல்ல, வாக்கு மாறுவதற்கும் அவர் மனிதர் அல்ல. மனிதனுடைய வார்த்தை பொய்யாக போகலாம், மாறி போகலாம், ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அது சொன்னதை செய்யும். அந்த வார்த்தை உண்மையானது. எதை செய்ய எதை இறைவன் செய்ய நினைக்கிறாரோ அதைத்தான் வார்த்தையினால் சொல்லுவார். எதை சொல்லாரோ அது கட்டாயமாய் நிறைவேறும். செய்ய முடியாததை செய்யாததை அவர் சொல்லுவதில்லை. எதை சொன்னாரோ அதை நிறைவேறும். அதுபோல இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 15:7 நீங்கள் என்னுள்ளும் கிறிஸ்து உங்களுக்குள்ளும், கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. ஆகவே இதை தடுப்பதற்காகத்தான் சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை அவர்களிடத்திலிருந்து அவன் பிரித்து விடுகிறான். இந்த வார்த்தையை அவன் பிரித்து விடுவதனால் என்ன உண்டாகி விடுகிறது பாருங்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக இப்பொழுது கடவுள் வழியை நாடுவதற்கு பதிலாக அலகையின் வழியை, சாத்தானின் வழியை அவர்கள் தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். வான்ராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
எங்க ஊரு ஓரத்திலே எங்க ஓல குடிசையிலே எங்க சாமி இயேசு இன்னு பிறந்து வந்தாரு. எங்க ஊரு ஓரத்திலே எங்க ஓல குடிசையிலே எங்க சாமி இயேசு இன்னு பிறந்து வந்தாரு. தந்தானே சொன்னாரு. வாங்க வாங்க சனங்கள் எல்லாம் ஓடி வாங்க உங்களையும் கூட்டி வந்து காட்ட சொன்னாரு. எங்க வீட்டு திண்ணையில வானவர் பாட்டு உங்களையும் சேர்ந்து வந்து பாட சொன்னாரு. எங்க வீட்டு திண்ணையில வானவர் பாட்டு உங்களையும் சேர்ந்து வந்து பாட சொன்னாரு.
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கடல் மீது நடத்தல் அருள் தியானம் தொடர்கிறது.
ஆகவே அவன் தன் வழியிலே ஒரு மனிதனை இழுக்க வேண்டுமா, ஒரு குடும்பத்தை இழுக்க வேண்டுமா, அதற்கு ஒரே ஒரு வழி, கடவுள் வார்த்தையை நிறுத்திவிட வேண்டும். வேற ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ கோயிலுக்கு போக விருப்பமா போங்கள், ஆராதனைக்கு போக விருப்பமா போங்கள், ஆனால் இறை வார்த்தையை கேட்காதீர்கள், இறை வார்த்தைக்கு நீங்களிடம் கொடுக்காதீர்கள், இறை வார்த்தை உங்களுக்குள்ளே வர தடைகளை உண்டு பண்ணுங்கள் என்றுதான் அவன் தந்திரமாக செயல்படுகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், ஒருவன் ஒரு இறைவனுடைய வார்த்தையை கேட்டதில் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் விரும்புவதெல்லாம் இறைவனை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஆகவே இறைவனிடத்திலிருந்து அவர்கள் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்கள் என் பக்கம் வர மாட்டார்கள், என் வழியை அவர்கள் எதிர்ப்பார்கள், என் வழியை அவர்கள் வெறுப்பார்கள். ஆகவே இறை வார்த்தை அவன் தடுக்க ஆரம்பித்து விட்டால் மக்கள் தங்கள் தேவைகளுக்காக கடவுளை நோக்கி மன்றாடி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் இல்லாமல் போனதுனாலே அவர்கள் விரும்பி கேட்பது கிடைக்காமலே போய்விடுகிறது. அதனாலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பாருங்கள், கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரே இல்லை, கடவுள் தன் காதை அடைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனாலே அவர்கள் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்தை முடித்துவிட்டு உலகம் எந்த பாதையை காட்டுகிறதோ, உலகத்தில் உள்ளவர்கள் எந்தெந்த வழிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்காக என்னென்ன தவறான வழிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் இவர்களும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் திருமறை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இறைவனுடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்கும் பொழுது நாம் விரும்புவதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய தந்தை, அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய அப்பா. நமக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க அவர் விரும்புகிறவர். திருமறை சொல்லுகிறது, ஒரு ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுப்பாரா, மீனை கேட்டால் தேளை கொடுப்பாரா, பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய நினைத்திருக்கும் பொழுது பரலோக தந்தை அதைவிட மேலானவைகளை கொடுப்பார் அல்லவா என்று இயேசு சொன்னாரே. அப்ப நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க விரும்புவோம் என்றால் நம்மையெல்லாம் உண்டாக்கிய கடவுள் நாம் விரும்புவதை மேன்மையானவைகளை தந்து நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புவார் அல்லவா. இதுதான் உண்மை, இதைத்தான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த உண்மைகளை மக்கள் அறிந்து கொள்ளாமல் போவதற்காகத்தான் சாத்தான் இறை வார்த்தையை அவரிடத்திலிருந்து மறைக்கிறான். ஆனால் அன்பானவர்களே, பேதுரு தன்னை பயமுறுத்திக் கொண்டிருந்த அந்த கடல் அலைமேல் நடப்பதற்கு என்ன காரணம்? மூன்றாவது காரணம், அவர் இறைவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணினார். இயேசுவினிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொண்டார். இயேசு சொன்ன வார்த்தையை அவர் கேட்டார். வா என்று கேட்ட உடனே அவருடைய காலை தூக்கி அவரால் கடல் அலைமேல் வைக்க முடிந்தது. அந்த துணிவை கொடுத்தது இயேசுவினுடைய வார்த்தை. அதுபோல அன்பானவர்களே, இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு துணிவை, ஒரு விசுவாசத்தை, வலிமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அன்பு வான்புற வாழ்வினியர்களே, அடுத்ததாக மக்கள், இறை மக்கள் இறை வார்த்தையை வாசிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் பாருங்கள். அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுவதில்லை. இறை வார்த்தையை வாசியுங்கள், இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தியானியுங்கள் என்று அவர்கள் ஆராதனைக்கு போகிற இடங்களிலே சில நேரத்திலே அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கப்படுவதில்லை. அதனாலே அவர்கள் என்ன, அவர்கள் வந்து இறை வார்த்தையை வாசிக்காமல் தியானிக்காமலேயே தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெறும் கோயிலுக்கு போய் வந்தால் போதும், திருப்பலிக்கு போய் வந்தால் போதும், இறை வார்த்தையை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அங்கு போய் வாரதே அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாகிவிடுகிறது. அதனாலே இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும் என்று நினைக்காமல் போய்விடுகிறார்கள். அப்படியல்ல அன்பானவர்களே, இறை வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். இறை வார்த்தை வாசிக்கப்படாமல் போவதற்கு உற்சாகப்படுத்தப்படவில்லை, அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இறைவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். திருப்பலிக்கு போனாலும் தினமும் வீட்டிலே மன்றாடும் பொழுது, வீட்டிலே ஜெபம் பண்ணும் பொழுது, குடும்ப ஜெபங்கள் செய்யும் பொழுது இறை வார்த்தையை நீங்கள் தினமும் அதை வாசித்து தியானியுங்கள். ஆராதனைக்கு போனாலும், சபக்கூட்டங்களுக்கு போனாலும், அங்கு இறை வார்த்தையை நீங்கள் கேட்டாலும், உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதன் வழியாக இறைவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் காண முடிகிறது. அதனாலதான் பாருங்கள், திருச்சபையிலே ஒரு காலத்திலே சொல்லப்பட்டது, வீட்டுக்கு ஒரு வேதாகமம், நாளுக்கு ஒரு அதிகாரம் என்று சொல்லி, அல்லது நாளுக்கு ஒரு அதிகாரம், வீட்டுக்கு ஒரு வேதாகமம் என்று ஆரம்பத்திலே சொன்னார்கள் திருச்சபையிலே. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்பட்டது, ஆளுக்கு ஒரு வேதாகமம், நாளுக்கு ஒரு அதிகாரம் என்று. ஒவ்வொருவரும் நீங்கள் இறை வார்த்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு காலத்திலே திருச்சபையில் என்ன சொன்னார்கள், வீட்டுக்கு ஒரு வேதாகமம் இருந்தால் போதும் என்று. ஆனால் இப்ப என்ன சொல்லப்படுகிறது, ஆளுக்கு ஒரு வேதாகமம் வேண்டும். ஒவ்வொருவரும் சொந்த தனி வேதாகமத்தை வைத்து அதை வாசித்து தியானியுங்கள் என்பதைத்தான் திருச்சபை கூட ஊக்கப்படுத்துகிறது. ஆகவே அன்பானவர்களே, உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு தனி பிளேட் இருப்பது போல, நீங்கள் ஒவ்வொருவரும் படுப்பதற்கு உங்களுக்கு என்று தனி பெட் இருப்பது போல, உங்களுக்கு என்று தனித்தனிமையாக இருப்பது போலதான் இறை வார்த்தையும் உங்களுக்கென்று தனிமையாக உங்களுக்கென்று இருக்க வேண்டும். ஒரு ஒரு பைபிள் இருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கே, அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தனி பைபிள் வைத்து வீட்டிலே நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை நீங்களே வாசித்து அதிலே குறிப்புகளை எழுதி அதில் இறைவன் எந்த வார்த்தை வழியாக உங்களோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் கூறி குறிப்பிட்டு அதை தியானித்து நீங்கள் இறை நம்பிக்கையிலே வளர வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் உங்களை கடல் அலை மேல் நடக்க வைக்கிறது. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வேதாகம் என்பது ஒரு தூய புத்தகம், அது ஒரு தூய்மையானது, இஸ் த ஹோலி புக், அதனாலே இதை நாம் எப்படி வீட்டிலே வைத்திருப்பது என்று சிலர் நினைக்கிறார்கள். அது கோயில தான் இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இல்லை, வேதாகமம் எல்லாருடைய வீட்டிலும் எல்லாருடைய கையிலும் இருக்க வேண்டியது. பலர் இன்றைக்கு வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள், இஸ் குட். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வேதாகம் என்பது இட்ஸ் அ ஹோலி புக், அதனால இதை நாம் வீட்டிலே வைத்திருக்க கூடாது, வீட்டிலே வைத்திருக்க முடியாது, இது கோயிலே தான் இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அதனாலே உங்களுக்கு சொல்லுகிறோம், அப்படி நீங்கள் யாராவது நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த உங்களுடைய எண்ணத்தை தயவு செய்து மாற்றி நீங்கள் உங்களுக்கொண்டு ஒரு வேதாகமத்தை வேண்டி அதை நீங்கள் வாசியுங்கள். எங்களுடைய ஜெப கூட்டத்திலே கூட வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் அதைத்தான் சொல்லுகிறோம், நீங்கள் வேதாகமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வேதாகமத்தை வேண்டி வாசியுங்கள். அதனாலே இன்றைக்கு இந்த வான்றா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அதைத்தான் சொல்லுகிறோம், வேதாகமத்தை அனுதினமும் உங்களுக்கென்று தனித்தனி வேதாகமத்தை வைத்து நீங்கள் வாசியுங்கள். இது ஆலயத்தில் இருக்க வேண்டிய புத்தகம் அல்ல, இது உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கென்று தனித்தனியாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இது புஸ்தகம் என்றுதான் சொல்லப்படுகிறது, த புக் என்றுதான் சொல்லப்படுகிறது. என்றால் இது ஒரு வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடம். இது வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே இங்கே இதுலதான் இருக்கிறது. இது வெறும் ஒரு ஆராதனைக்குரிய புத்தகம் இல்லை, இது வாழ்க்கைக்குரிய ஒரு தூய நூல் இது. அதனாலே இதை தினமும் நீங்கள் வாசிக்கலாம். இது ஆலயத்தில் இருக்க வேண்டியதல்ல, உங்கள் வீட்டிலும் இது இருக்க வேண்டும். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது வாசித்தாலும் எங்களுக்கு விளங்குதே இல்லையே, புரிவதே இல்லையே, இதை எப்படி நாம் வாசிப்பது, இது நமக்கு புரியாமலேயே இருக்கிறது என்று சிலர் நினைக்கிறார்கள். உண்மைதான், வேதாகமும் நமக்கு புரிய வேண்டும் என்றால் வேதாகமத்தை பற்றியதான போதனையை நாங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் வேதாகமம் நமக்கு புரியும். இது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரியும் பொழுதுதான் அதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்ப உதாரணமாக இந்த வான்பரா நிகழ்ச்சியிலே இயேசு கடல் மேல் நடந்தார் என்ற அந்த தலைப்பில் இருந்து இன்றைக்கு எத்தனை வாரங்கள் நாம் தியானிக்கிறோம். அந்த பகுதியில் இருந்து எவ்வளவு விடயங்களை வாழ்க்கையோடு இணைத்து நாம் தியானிக்கிறோம். ஆனால் இதே வார்த்தையை நீங்கள் இந்த போதனை வழியாக நீங்கள் கேட்காமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அதை வாசித்தால் அதில் ஒன்றுமே விளங்காதது போல இருக்கும். வெறும் சும்மா ஒரு தியானத்துக்காக வாசிப்பது போல இருக்குமே தவிர அதில் இருந்து இறைவன் எதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அதனுடைய அதை பற்றியதான போதனைகளை நாம் கேட்கும் பொழுதுதான் அதன் வழியாக அந்த வார்த்தைகளை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், போய் படைப்புக்கெல்லாம் நச்செய்தி அறிவியுங்கள், போதியுங்கள் என்று இயேசு சொன்னார். போதிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, இறைவனுடைய வார்த்தை ஒருவருக்கு புரிந்து கொள்ளாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் தூய ஆவியானுடைய துணையோடு அதை வாசிப்பதில்லை. என்னால் இறை வார்த்தையே தூய ஆவியானவரால் எழுதப்பட்டதான் இறை வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நமக்கு புரிய வேண்டும் என்றால் தூய ஆவியானவருடைய துணையோடு நாம் அதை வாசிக்க வேண்டும். அப்ப தூய ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள் நாம் இருக்கும் பொழுதுதான் இறைவனுடைய வார்த்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஆங்கில மொழி பேசுகிற ஒருவர் தமிழ் மொழியை பேச வேண்டுமென்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாமல் எப்படி அவர் பேசுவது? கற்றுக்கொண்டால் தானே தமிழ் மொழி அவருக்கு விளங்க போகிறது. அதுபோல தமிழ் மொழி பேசுகிறவர் ஆங்கில மொழி பேச வேண்டும் என்றால் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் தானே ஆங்கில மொழியை பற்றி அவரால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல வேதாகமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாகமத்தை புரிய வைப்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் இல்லாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. மனித அறிவை கொண்டு வேதாகமத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. மனித அறிவை கொண்டு வேதாகமத்தை படிக்கலாம். இந்த வேதாகம் எப்பொழுது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது, இது எந்த இலக்கியத்தில் எழுதப்பட்டது, இது எந்த மொழியில் எழுதப்பட்டது, இவைகளை நாம் வந்து மனித அறிவினால் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் வழியாக இறைவன் நம்மோடு எதை பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தூய ஆவியானவருடைய வல்லமை வேண்டும். அதனால்தான் பலர் வேதாகமத்தை கற்றிருக்கிறார்கள், அந்த வேதாகமத்தை அவர்களால் போதிக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் தூய ஆவியானவர் வழியாகத்தான் நாம் போதிக்க முடியும் இறை வார்த்தையை. தூய ஆவியானவர் தான் அந்த இறை வார்த்தைக்குள்ளே இறை வார்த்தைக்குள்ளிருந்து இறைவன் என்னத்தை சொல்ல விரும்புகிறார் என்கிற அந்த செய்தியை தூய ஆவியானவரால் நமக்கு கொடுக்க முடியுமே தவிர அது மனித அறிவினால் கொடுக்க முடியாது. ஆகவே அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, இறை வார்த்தையை நாம் புரியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமைக்குள்ளே நாம் வளருவதில்லை. நாம் தூய ஆவியானுடைய துணையோடு நாம் இறை வார்த்தையை படிப்போம் என்றால் அந்த வார்த்தையிலிருந்து இறைவன் நம்மோடு பேசுவதை நாம் காண முடிகிறது. ஆகவே மக்கள் இன்றைக்கு இறை வார்த்தையை படிக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களாலேயே இறை வார்த்தை அவர்கள் வாசிக்காமல் போய்விடுகிறார்கள். இறை வார்த்தை வாசிக்காமல் அவர்கள் வாழ்வதனாலே அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற புயலை அலையை வெற்றி கொள்ள முடியாமல் போய்விடுகிறார்கள். பேதுரு கடல் அலை மேல் நடந்தார் என்றால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இயேசு வா என்று சொன்னதை அவர் கேட்டார். இயேசு சொன்ன வார்த்தை அவர் காதிலே வந்து விழுந்தது. உடனடியாக அவருக்குள்ளே ஒரு பயம் நீங்கி நானும் இந்த அலை மேல் நடக்கலாம், இந்த அலை மேல் நடக்க இறைவன் எனக்கு துணையா இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கையோடு அவர் நடக்க ஆரம்பித்தார்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
கடல் மீது நடத்தல் அருள் தியானம் தொடர்கிறது. அந்த இறை வார்த்தை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வலிமை கொடுக்கிறது என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தது போல எதை கண்டு நாம் பயந்தோமோ, எதை கண்டு பேதுரு பயந்தாரோ, எது என்னை மூழ்கடிக்க போகிறது என்று நினைத்தாரோ, எதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாமல் தத்தளித்தாரோ, அந்த அலைமேலேயே இப்பொழுது நடக்கிறார். அந்த அலைமேலே இப்பொழுது கால் வைத்து நடக்கிறார். இதற்கு முன்பு படகுக்குள்ளே இருந்தவர் அல்லர்னவர். படகு அலைமேலே மிதக்கிறது, அது மிதக்கும், ஆனால் காலை வைத்து அலைமேல் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஆனால் இந்த பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், படகுக்குள்ளே இருந்து கொண்டே, ஒரு பாதுகாப்பான ஒன்றுக்குள் இருந்து கொண்டே, இந்த அலை என்னை மூழ்கடிக்க போகிறது, என் வாழ்க்கையின்றோடு முடிய போகிறது என்று அலறி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது இறைவனுடைய வார்த்தை அவருக்குள் வந்தவுடனே பார்த்தீர்கள் என்றால், அந்த அலை மேலேயே இப்பொழுது நடக்கிற வலிமை பெற்றவராக இருக்கிறார். அப்ப இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், உண்மையிலேயே பேதுரு தன் காலை அலை மேல் வைத்தார் என்று சொல்வதற்கு மேலாக கடவுள் வார்த்தையிலே வைத்தார். அப்ப அந்த வார்த்தை என்ன செய்கிறது பாருங்கள், எப்பொழுது ஒருவர் இறை வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அந்த இறை வார்த்தை அவர்கள் சந்திக்கிற அந்த புயலுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே வந்து விடுகிறது. வந்தவுடனே பாருங்கள், அவர்கள் அந்த இறை வார்த்தையிலே நிற்கிறார்கள். இதுவரையும் அவர்களை பாதித்த அந்த புயல், இதுவரைக்கும் அவர்களை பாதித்த அந்த அலை, அந்த இறை வார்த்தையை மேவி இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றால், அதற்குள்ளே இறை வார்த்தை வந்துவிட்டது. இப்பொழுது அந்த பேதுரு தன் காலை இறை வார்த்தையிலே வைக்கிறார். அதனாலே அலை அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் அலையிலே மூழ்கவில்லை, மாறாக இறை வார்த்தையிலே நிற்கிறார். பின்பு நடந்து வந்து அவர் மூழ்கிறார். அதை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். ஏன் அவர் மூழ்கினார் என்று சொல்லி நாம் தியானிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவர் கடல் அலை மேல் நடந்தார். எப்படி அவரால் நடக்க முடிந்தது? எப்படி நடக்க முடிந்தது என்றால், அவர் இறைவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே அந்த வார்த்தையிலே காலை வைத்தார். அப்ப அந்த வார்த்தை அவருக்கும் அலைக்கும் மத்தியிலே வந்து விட்டது. இப்பொழுது அவருடைய காலை இறை வார்த்தையிலே வைக்க முடிந்தது. அந்த வார்த்தை பாருங்கள், அவரை தாங்கி நிற்கிறது. அந்த வார்த்தை தான் கடல் அலை அவர் மேல் மோதாதபடி, புயல் வந்து அவரை மோதாதபடி, அந்த வார்த்தை இப்பொழுது அவரை தாங்கி நிற்கிறது. அந்த வார்த்தையிலே அவர் காலை வைத்ததுனாலே அவரால் இப்பொழுது நடக்க முடிகிறது. அதுபோல அன்பு வான்புற வாழல் நேயர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட போராட்டத்தையும் புயலையும் எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் இழப்பையும் சந்தித்தாலும், அவைகளிலிருந்து இனி என்னால் வெளியே வர முடியாது, மீள முடியாது, வெற்றி கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இறை வார்த்தையை கொண்டு வாருங்கள். அந்த வார்த்தை நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நீங்கள் வெற்றி கொண்டு வாழ அந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். அதனாலதான் பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை பார்த்துக்கொண்டால், யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 7-8 வசனங்கள், திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அது நின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய் என்று யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. என்றால் ஜோசுவா ஒரு லட்சக்கணக்கான இஸ்ராயல் மக்களை விடுதலை பாதையில் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி வரும் பொழுது பாருங்கள், அவருக்கு இருக்க வேண்டிய உடல் பலத்தை பற்றி வேதாகமம் பேசாமல், அவருக்கு இருக்க வேண்டிய ராணுவ பலத்தை பற்றி வேதாகமம் சொல்லாமல், அவருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பலத்தை பற்றி சொல்லுகிறது. என்னவென்றால், நீ வந்து மோசே வழியாக உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அதாவது இறைவனால் சொல்லப்பட்ட கட்டளைகளை கடைபிடிப்பதில் நீ கவனமாயிரு, அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய் என்று சொல்லப்படுகிறது. அவ யோசுவாவின் காலத்திலே யோசுவா எத்தனையோ போர்களை அவர் செய்து வெற்றி கொண்டார். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால், அவருடைய வெற்றி வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்றால், கடவுளுடைய வார்த்தை, அவருடைய சட்டம் அவருக்குள் இருந்தது. அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வர வேண்டும். யோசுவா முதலாம் அதிகாரத்தில் 8 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருச்சட்ட நூலை மட்டும் உன்னிடத்திலிருந்து அகற்றி விடாதே. எதை அகற்றினாலும் திருச்சட்ட நூலை, இறை வார்த்தை நீ அகற்றி விடாதே. அதை நீ அல்லும் பகலும், இரவும் பகலும் நீ தியானம் செய். உன் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும் நீ விரும்புகிறாயா? அப்படி என்றால் நீ செய்ய வேண்டிய ஒன்று, இறைவனுடைய வார்த்தையை எல்லா நேரத்திலும் தியானி. அன்பு ஸ்வான்பரா வானொலி நேயர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. அதாவது, எப்பொழுதுமே இறைவனுடைய வார்த்தையை தியானியுங்கள், அல்லும் பகலும். அதனால்தான் நாங்கள் தொலைபேசியின் மூலமாக கூட இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணகுணவு தொலைபேசியின் மூலம் எங்களுடைய அறிவித்தல் வரும்பொழுது அந்த நம்பரை நீங்கள் எடுத்து அதன் வழியாக நீங்கள் கேட்கலாம். இதுவரைக்கும் கேட்காதவர்கள் இருந்தால், இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள், இன்றைக்கு நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்தல் வரும் பொழுது அனுதினமும் இறை வார்த்தையை கேட்க என்ற அந்த அறிவித்தலில் நீங்கள் கேட்கலாம். அந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் குறித்து வைத்து, அதை நீங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது அல்லது வெளியிலே போகும் பொழுது உங்களுடைய கை தொலைபேசி இருக்கும் என்றால், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி ஸ்பீக்கரை ஆன் பண்ணி அதில் அந்த நம்பரை நீங்கள் டயல் பண்ணியிருந்தால் அந்த தியானம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுபோல இந்த வான்புறா நிகழ்ச்சியை தினமும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் நீங்கள் தவறாமல் கேளுங்கள். இந்த தியானங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்றால் எமது இணையதளத்துக்கு வாருங்கள், www.tamilgoodnews.com. அதிலே வந்தீர்கள் என்றால் எல்லா நம்முடைய தியானங்களெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆகவே அல்லும் பகலும் அதை தியானியுங்கள் என்று சொல்லப்படுவது போல, நீங்கள் அதை தியானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உண்டாகிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது. இதில் அதாவது யோசுவா முதலாம் அதிகாரத்திலே 8வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. அதுபோல யோசுவா நலம் பெற்றார், வெற்றி பெற்றார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இறைவனுடைய வார்த்தை தான் காரணம். அதுபோல அன்பான வான்புறா வானொலியர்களே, பேதுரு கடல் அலை மேல் நடந்தார். அதுக்கு என்ன காரணம் என்றால், முதலாவது அவர் இயேசுவை கடல் அலை மேல் கண்டபொழுது நானும் அவரை போல் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். இரண்டாவது, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் நடந்து வர ஆணையிடும் என்று இறைவனை நோக்கி மன்றாடினார். மூன்றாவது, இயேசு வா என்று சொன்னவுடனே அந்த வார்த்தையிலே அவர் நடந்தார். அவர் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால் கடவுளுடைய வார்த்தை. அதுபோல நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை அனுதினமும் படியுங்கள், தியானியுங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்கும், அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வான்புறா நேயர்கள் 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் எமது நற்செய்தி தியானங்களை அனுதினமும் கேட்க விரும்பினால் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2044. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-876-2734. எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. சரி நேர்களே, இத்துடன் வான்புறா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புறா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி வருவோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி வருவோம்.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.